கர்மேல் பர்வதத்தின் மேல் தேவன் தம்மை அக்னியின் மூலம் வெளிப்படுத்திய போதிலும் தேவ ஜனங்கள் தொடர்ந்து விக்கிரகங்களை ஆராதித்து கொண்டுதான் இருந்தார்கள். வடதேசத்தின் அனைத்து ராஜாக்களுமே தேவனுடைய பார்வைக்கு பொல்லாப்பானதையே செய்தார்கள். அதன் விளைவாக தேவன் எதிரிகள் வடதேசத்து ராஜ்யத்தை கைப்பற்ற அனுமதித்தார். அசீரியாவின் ராஜா வடதேசத்து மக்கள் அனைவரையும் நாடு கடத்தினான். அதன் பிறகு அவன் அவ்விடத்தில் பிற தேசத்து மக்களை குடியேற்றினான். தேவனோ அனைத்து மக்களையும் ஆசிர்வதிக்கிறதான தமது நோக்கத்தை நடப்பித்து கொண்டிருந்தார். பாடம் 17. பாவம். 2 ராஜாக்கள் 17 அதிகாரத்திற்கு உங்கள் வேதாகமத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். பாவம் என்பது நமது கலாச்சாரத்தில் அநேக ஜனங்களுக்கு ஏதோ அதிகப்படியான சாக்லேட்கள் சாப்பிடுவதைப் போன்று முற்றிலும் ஏற்புடையதான சிறிதளவுக்கு சுகபோகங்களை கொடுக்கக்கூடிய காரியங்களை விவரிக்கும் வார்த்தையாகிவிட்டது. ஒரு ஞாயிறன்று காலையில் 35 வயது நிரம்பிய குடும்பத் தலைவன் தன் வீட்டில் இருப்பதாக கற்பனை செய்து கொள்ளுங்கள். நாம் அவரை ராபர்ட் என்று பெயரிட்டுக் கொள்வோம். அவர் ஞாயிறு செய்தித்தாளை வாசித்து முடித்துவிட்டு தொடர்ந்து தள்ளி போடப்பட்டு கொண்டே வந்ததான அவரது வீட்டின் அடித்தளத்தை சுத்தம் செய்யும் பணியை அன்று செய்து முடித்து விடுவது என்று தீர்மானிக்கிறார். அங்கிருக்கும் பெட்டிகளை எல்லாம் வகைப்படுத்தி அடுக்கும்போது தன் பாட்டியினுடையதான பழைய குடும்ப வேதாகம புத்தகத்தை பார்க்க நேரிடுகிறது. அவருக்குள் ஏதோ ஒரு உணர்வு அவர் அதை தூக்கி எறிந்துவிடக் கூடாதென கூறுகிறது. அது மிக பழமையானது ஒன்றுதான். அத்துடன் அதன் அநேக பக்கங்களில் அவரது பாட்டியின் நடுக்கமான கையெழுத்தில் எழுதப்பட்ட குறிப்புகள் உள்ளன. அவர் அதை திறந்து பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்தில் வந்தார் என்று இருப்பதை வாசிக்கிறார். இதை ஏனோ ராபர்ட் மிக விசித்திரமான ஒன்றாக காண்கிறார். இயேசு மிகுந்த சுகபோகமாக வாழ்பவர்களை ரட்சிக்க வந்தார். ராபர்ட் கேக் ஒன்றை சுவைத்து மகிழ விரும்புகிறார். அது கூடாதென்றும் அவருக்கு தெரியும். ஆனால் அவர் உடற்பயிற்சி எல்லாம் செய்து பொதுவாக நல்ல ஆரோக்கியத்துடன் தான் இருக்கிறார். ஆகவே அவரை எதிலிருந்து ரட்சிக்க வேண்டும்? அவர் மேலும் சில பக்கங்களை புரட்டி பாவம் செய்த ஜனங்களின் மீது தேவன் கோபம் கொண்டார் என்று வாசிக்கிறார். இதில் ஏதும் அர்த்தம் இருப்பதாக அவர் உணரவில்லை. அவர் மனதிற்குள் பல்வேறு கேள்விகள் எழும்பின. பாவம் ஏன் தேவனை கோபப்படுத்த வேண்டும்? ஒரு சிறிதளவு இன்பத்தை அனுபவிக்கும் ஜனங்களிடம் கோபம் கொள்பவர் எப்படிப்பட்ட தேவனாக இருப்பார்? எனவே ஞாயிறன்று அவரது காலை நேரத்தை வீட்டில் செலவிட தீர்மானித்தது சரியானதே என்று மீண்டும் உறுதி செய்து கொண்டவராய் ராபர்ட் வேதாகமத்தை மூடிவிடுகிறார். அவர் தன் மனைவி மற்றும் தன் பிள்ளைகளை நேசிக்கிறார். ஆனால் அவரது பாட்டியார் ஏன் வேதாகமத்தை மிகவும் அற்புதமானதொரு புத்தகமாக நினைத்தார்கள் என்பதை அவரால் புரிந்து கொள்ள முடியவில்லை. எப்பொழுதுமே பாவமானது அது ஒன்றும் பெரிய விஷயமில்லை என்று தோன்றும் விதங்களில் மறுவரையறை செய்யப்படுகிறது. ஆனால் பாவம் ஒன்றும் தீங்கற்ற இன்பம் அல்ல. பாவமானது தேவனுக்கு விரோதமான முரட்டாட்டமாகும். அத்துடன் பாவம்தான் உங்களது மிகப்பெரிய பிரச்சனை என்பதை நீங்கள் காணும்போது இயேசு உங்களுக்கு தேவைப்படுவதை நீங்கள் கண்டுணர்வீர்கள். பாவம் அழிவுக்கேதுவானதொரு சக்தியாகும். அது ஒரு வாழ்க்கையை, ஒரு குடும்பத்தை அல்லது ஒரு சபையை அழித்து விட முடியும். அது எவ்வாறு ஒரு தேசத்தையே அழித்தது என்பதை 2 ராஜாக்கள் 17 நமக்கு கூறுகிறது. சாலமோனின் மரணத்திற்கு பின்பு வடதேசத்தில் இருந்த 10 கோத்திரங்களும் தாவிதின் ராஜ வம்சாவளிக்கு தேவன் வாக்குத்தத்தம் பண்ணியிருந்த ஆசீர்வாதத்திலிருந்து தங்களை விலக்கி கொண்டு தென் தேசத்திலிருந்த 2 கோத்திரங்களிடமிருந்து பிரிந்து தங்கள் சுதந்திரத்தை பிரகடனம் செய்தார்கள். வடதேசத்தில் 19 ராஜாக்கள் இருந்தார்கள். அவர்கள் அத்தனை பேரும் கர்த்தருடைய பார்வைக்கு பொல்லாப்பானதையே செய்தார்கள். ஏறக்குறைய 200 ஆண்டுகளுக்கு பிறகு வடதேசத்தின் ராஜ்யத்தை எதிரிகள் கைப்பற்ற தேவன் அனுமதித்தார். ஜனங்கள் நாடு கடத்தப்பட்டு அந்த பகுதி முழுவதுமே பால் நிலமாக மாறிவிட்டது. வடதேசத்தின் 10 கோத்திரங்களின் முதல் ராஜா அவனது ஜனங்கள் தேவனை ஆராதிக்க எருசலேமுக்கு போகக்கூடாது என்பதில் தீர்மானமாயிருந்தான். எனவே அவன் தான் மற்றும் பெத்தேலில் தனது சொந்த மதத்தை நிறுவினான். அங்கு அவன் 2 தங்க கன்றுக்குட்டிகளை அமைத்தான். மனிதனால் உருவாக்கப்பட்ட இந்த மதமானது பணக்காரர்கள் செழுமையுடன் வாழ்ந்த கலாச்சாரத்திற்கு வழிவகுத்தது மற்றும் ஏழைகளை முற்றிலும் புறக்கணித்தது. வீதிகள் வன்முறையால் நிரம்பியிருந்தது. தேவஜனங்கள் தங்களுக்கு தேவைப்படாத குழந்தைகளை நெருப்பில் சுட்டரிக்கப்பட ஒப்பு கொடுத்துவிடும் ஒரு அருவறுப்பான பழக்கத்திலும் ஈடுபட்டிருந்தன. இருப்பினும் வன்முறையை, கொலையை, பேராசையை அல்லது குழந்தைகளின் மீதான கொடூரத்தை கூட தேவன் தமது ஜனங்களுக்கு எதிரான முதல் குற்றச்சாட்டாக வைக்கவில்லை. தேவனின் முதல் முறையீடு என்னவெனில், தமது ஜனங்கள் அந்நிய தேவர்களை தொழுதார்கள் என்பதேயாகும். முதல் 4 கட்டளைகள் அனைத்தும் தேவனை பற்றியவை மட்டுமே. என்னையன்றி உனக்கு வேறு தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம். ஒரு சொருபத்தையாகிலும் யாதொரு விக்கிரகத்தையாகிலும் நீ உனக்கு உண்டாக்க வேண்டாம். உன் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை வீணிலே வழங்காதிருப்பாயாக. ஓய்வு நாளை பரிசுத்தமாய் ஆசிரிக்க நினைப்பாயாக. தேவனை மையப்படுத்திய வாழ்வே நமது முதல் அழைப்பாகும். இதை வேதாகமம் தேவ பக்தி என்று குறிப்பிடுகிறது. மேலும் இந்த முன்னுரிமையானது இயேசுவின் போதனையின் மூலமாக உறுதிப்படுத்தப்படுகிறது. பிரதான கற்பனையை பற்றி கேட்கப்பட்ட போது இயேசு, உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்மாவோடும் உன் முழு மனதோடும் அன்பு கூறுவாயாக என்று பதிலளித்தார். முதல் 4 கட்டளைகளில் நம்மை தேவ பக்திக்கு அழைத்த பின்பு தேவன் மற்றவர்களுடனான நமது உறவில் நீதியோடு இருக்க அழைக்கிறார். உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாயாக. கொலை செய்யாதிருப்பாயாக. விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக. களவு செய்யாதிருப்பாயாக. பொய்சாட்சி சொல்லாதிருப்பாயாக. பிறனுக்குள்ள யாதொன்றையும் இச்சியாதிருப்பாயாக. மற்றவர்களுடனான நமது உறவுகளில் அவருடைய அன்பை பிரதிபலிக்க தேவன் நம்மை அழைக்கிறார். உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்கிற 2ம் கற்பனையை சொன்னபோது கிறிஸ்து இதை உறுதிப்படுத்தினார். நீதியானது தேவ பக்தியின் அஸ்திபாரங்களின் மேல் கட்டி எழுப்பப்படுகிறது. ஆகவே ஜனங்கள் தேவனை புறக்கணிக்கும் போது நீதி அவர்கள் கையிலிருந்து எட்டாத தூரத்திற்கு நழுவி விடுகிறது. ஜீவனுள்ள தேவனிடமிருந்து ஒரு தேசம் வழி விலகும் போது அதன் விளைவாக ஒழுக்க நெறிகளில் குழப்பம் ஏற்பட்டு பாவமும் பொல்லாப்பும் கட்டு அவிழ்த்து விடப்படும். வடதேசத்தின் ராஜ்யத்தில் ஜனங்கள் தேவனை புறக்கணித்ததுடன் பாவம் தொடங்கியது. அவர்கள் தங்கள் குழந்தைகளை தீக்கிரையாக்கியதுடன் அது நிறைவடைந்தது. வேதாகமத்தின் தேவனை அவர்கள் புறக்கணித்ததே அவர்கள் வேதாகமத்தின் ஒழுக்க நெறிகளை இழந்து போனதன் காரணமாகும். தேவபக்தி இல்லாமல் நீங்கள் நீதியுடையவர்களாயிருக்க முடியாது. ஞாயிறன்று காலையில் தனது வீட்டின் அடித்தளத்தை சுத்தம் செய்து கொண்டிருந்த நமது நண்பர் ராபர்ட் தனது குடும்பம் நீதியின் பலன்களை அனுபவிக்க வேண்டும் என்று விரும்புகிறார். தனது திருமணம் வெற்றிகரமானதாக இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார். அத்துடன் தன்னுடன் வியாபாரத்தில் ஈடுபடுவோர் நேர்மையோடு இருக்கவும் தங்கள் வாக்கை காப்பாற்றவும் வேண்டுமென்றும் விரும்புகிறார். மக்கள் நல அலுவலர்கள் பொய் சொல்லக்கூடாதென்று எதிர்பார்ப்பதுடன் தன் பிள்ளைகள் பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என்றும் விரும்புகிறார். ராபர்ட்டுக்கு நீதியின் அனைத்து பலன்களும் வேண்டும். ஆனால் அவருக்கு தேவன் வேண்டாம். அதுதான் அவரது முதலாவதும் மிக பெரியதுமான பாவம். ராபர்ட் தேவன் இல்லாதவராயிருக்கிறார். அவர் தனக்கும் தன் குடும்பத்திற்கும் சிறந்தவைகளை நாடும் ஒரு வெற்றிகரமான குடும்பத் தலைவன். ஆனால் அவரது வாழ்வில் தேவனுக்கு இடமே இல்லை. நமது முதல் உள் உணர்வு தேவனை நேசிப்பது அல்ல, மாறாக அவரை வெறுப்பதே ஆகும். அவரது வல்லமை நமது சுதந்திரத்திற்கு விடப்பட்ட அச்சுறுத்தலாகவும் அவரது பரிசுத்தம் நமது பெருமையை புண்படுத்துவதாயும் இருக்கிறது. தேவன் நமது இருதயங்களை மாற்றாவிடால் நாம் அவரை எப்பொழுதுமே வெறுப்போம். பாவம் நிறைந்த சிந்தை தேவனுக்கு விரோதமான பகை. ஆனால் தேவன் அளவற்ற பொறுமையுள்ளவர். அவர் 200 ஆண்டுகளுக்கு நியாயத்தீர்ப்பை நிறுத்தி வைத்து கொண்டு தமது ஜனங்களை தேவ பக்திக்கும் நீதிக்கும் திரும்ப அழைக்கும்படி தீர்க்கதரிசிகளை அனுப்பினார். ஆனால் அவர்கள் செவி கொடுக்கவில்லை. மாறாக கர்த்தருக்கு கோபம் உண்டாக துர்க்கிரியைகளை செய்தார்கள். கோபம் உண்டாகுதல் என்னும் வார்த்தையை கவனியுங்கள். கோபம் தேவனின் தன்மையில் காணப்படவில்லை. தேவன் எப்பொழுதுமே பரிசுத்தர். அவர் எப்பொழுதுமே அன்பானவர். ஆனால் அவர் எப்பொழுதுமே கோபமானவர் அல்ல. பண்டை புராண கடவுள்கள் இயல்பிலேயே கோபமுள்ளவைகளாயும் எப்பொழுதும் எரிந்து புகைகிறவைகளாயும் தொடர்ந்து சாந்தப்படுத்தப்பட வேண்டியவைகளாயுமே இருந்தன. அவற்றை சமாதானப்படுத்த படையல்கள் செலுத்தப்பட்ட போதிலும் அவற்றின் கோபம் ஒருபோதும் ஒழிந்தபாடில்லை. அந்த கோபம் ஒருபோதும் தீர்க்கப்படவில்லை. அது எப்பொழுதும் இருந்து கொண்டேதான் இருந்தது. ஆனால் வேதாகமத்தின் தேவன் முற்றிலும் வேறுபட்டவர். கர்த்தர் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவர். கோபம் கொள்வது என்பது தேவனின் தன்மை அல்ல. ஆனால் அவர் கோபம் கொள்ள தூண்டப்பட முடியும். இதற்காக நாம் நன்றியுள்ளவர்களாக இருக்க வேண்டும். மற்றவர்கள் தவறாக நடத்தப்படும் போது சும்மா நின்று வேடிக்கை பார்ப்பவர்களை நாம் போற்றுவதில்லை. ஜனங்கள் தங்கள் பிள்ளைகளை தீயிலிட்டு கொல்லும் போது அதை கண்டுகொள்ளாமல் அலட்சியப்படுத்திய ஒரு கடவுளை நாம் எப்படி தொழுது கொள்ள முடியும்? தேவன் தமது கோபம் தூண்டப்பட்ட போது என்ன செய்கிறார் என்று கவனியுங்கள். ஆகையால் கர்த்தர் இஸ்ரவேலின் மேல் மிகவும் கோபம் அடைந்து அவர்களை தம்முடைய முகத்தை விற்று அகற்றினார். இது வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்தை குறிப்பதாகும். வேதாகம கதையின் முடிவில் இதுவரை வாழ்ந்த ஒவ்வொருவருமே தேவனுக்கு முன்பாக நிற்பார்கள் என்றும் தேவ பக்தியற்றவர்களும் அநீதியானவர்களும் தேவ சமூகத்திலிருந்து அகற்றப்படுவார்கள் என்றும் நமக்கு கூறப்படுகிறது. அது தேவனின் ஆசீர்வாதத்துக்கு புறம்பான நித்திய நரகமாகும். தேவன் தம்முடைய ஜனங்களை தம் பிரசன்னத்திலிருந்து நீக்கிய போது அவர் ஆசீர்வதிப்பதாக வாக்களித்த தேசம் மக்கள் வசிக்காமலும் பாழானதாகவும் இருந்தது. ஆனால் அசீரியா ராஜா தனது சாம்ராஜ்யம் எங்கிலும் இருந்து ஜனங்களை வரப்பண்ணி அவர்களை அத்தேசத்திலே குடியேற்றினான். இப்படி குடியேறியவர்கள் எதிர்பாராத ஒரு பிரச்சனையை எதிர்கொண்டார்கள். அவர்களில் அநேகர் சிங்கங்களால் தாக்கப்பட்டனர். இந்த பிரச்சனையை குறித்த செய்தி அசீரியா ராஜாவின் செவிகளை எட்டிய போது அவன் அங்கு ஏற்கனவே வாழ்ந்து வந்திருந்த ஜனங்களின் மத்தியிலிருந்து ஓர் ஆசாரியனை அழைத்து வருவதே இந்த சூழ்நிலையை சமாளிக்க சிறந்த வழியாயிருக்கும் என்று நினைத்தான். இந்த பிரச்சனையை ஏற்படுத்தியது எந்த கடவுளானாலும் அவரை சமாதானப்படுத்த என்ன செய்ய வேண்டும் என்று அவ்விடத்தை சேர்ந்த ஒரு ஆசாரியன் அறிந்திருப்பான் என்று அவன் கருதினான். ஆகவே ஒரு யூத ஆசாரியன் இஸ்ரவேலுக்கு திரும்பி அனுப்பப்படுமாறு அவன் உத்தரவிட்டான். அப்படியே அவர்கள் சமாரியாவிலிருந்து கொண்டு போயிருந்த ஆசாரியர்களில் ஒருவன் வந்து பெத்தேலிலே குடியிருந்து கர்த்தருக்கு பயந்து நடக்க வேண்டிய விதத்தை அவர்களுக்கு போதித்தான். இங்குதான் தேவ கிருபை செயலாற்றியது. அவர் தாம் ஆசீர்வதிப்பதாக வாக்கு பண்ணிய இடத்திற்குள் வடக்கிலும் தெற்கிலும் கிழக்கிலும் மேற்கிலும் இருந்து ஜனங்களை கொண்டு வந்ததுடன் இந்த ஜனங்கள் தம்மை அறிந்து கொள்ளத்தக்கதாக தமது ஆசாரியர்களுள் ஒருவனையும் அங்கே அனுப்பினார். பல தேசங்களிலிருந்தும் வந்த ஜனங்கள் சத்தியத்தை அறிகிற அறிவுக்குள் நடத்தப்பட்டார்கள். ஆனால் அவர்கள் தங்கள் சொந்த தேவர்களையும் தொடர்ந்து வணங்கி வந்த காரணத்தினால் காலப்போக்கில் குழப்பத்திற்கு உள்ளாயினர். இந்த ஜனங்கள் சமாரியர்கள் என்று அழைக்கப்பட்டனர். இயேசு சமாரியாவின் வழியாய் கடந்து சென்ற போது அங்கே தேவ பக்தியற்றவளும் நேர்மையற்றவளுமான ஒரு ஸ்திரீயை சந்தித்தார். இயேசு அவளுடைய பாவங்கள் மீது தேவன் கோபமாயிருக்கிறார் என்று பேச்சை ஆரம்பிக்கவில்லை. மாறாக அவளை தேவனுடனான ஒரு சரியான உறவிற்குள் வழிநடத்துவதற்கு ஏதுவான விதங்களில் தனது பேச்சை ஆரம்பித்தார். தேவன் பிதாவை ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ளுகிறவர்களை விரும்பி தேடுகிறார் என்று அவர் அவளிடம் கூறினார். தேவ பக்தியே நீதிக்கேதுவான வேறாயிருக்கிறது. மேலும் தேவனை அறிந்திராத மற்றும் நேசிக்காத ஒரு நபரிடம் நீதியை பற்றி பேசுவதில் பெரிதாக எந்த பலனும் இல்லை. தேவனை அறிவதை பற்றி பேசுவதன் மூலம் இயேசு சமாரியா ஸ்திரீயிடம் பேச்சை தொடங்கினார். காரணம், நிலைவரமான மாற்றம் தொடங்கும் இடம் அதுதான். நமது தேவ பக்தி இன்மையையும் நீதி கேட்டையும் சரிப்படுத்தவே கிறிஸ்து மரித்தார். சிலுவையின் மீது குமாரன்தான் ஏதோ தேவனற்ற ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து விட்டதைப் போலவும், அவர்தான் அனைத்துவித அநீதிக்குமான குற்றச்சாட்டுக்கு உரியவர் போலவும் பிதாவானவர் அவரை நடத்தினார். பிதாவானவர் தமது குமாரனிடமிருந்து திரும்பிக் கொண்டார். குமாரனானவர் தேவ சமூகத்திலிருந்து புறம்பாக்கப்பட்டார். அதனால்தான் அவர் என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று சத்தமிட்டு கூப்பிட்டார். கிறிஸ்து நம்மை தேவனிடத்தில் சேர்க்கும்படி அநீதி உள்ளவர்களுக்கு பதிலாக நீதி உள்ளவராய் பாவங்களின் நிமித்தம் ஒரு தரம் பாடுபட்டார். நீங்கள் விசுவாசத்துடனும் மனம் திரும்புதலுடனும் அவரிடம் வருவீர்களானால் அவர் உங்களை தேவ பக்தியுள்ளதொரு வாழ்விற்குள் வழிநடத்துவார். அது உங்களது நீதியின் பாதைக்கு தொடக்கமாயிருக்கும். இதுதான் நாம் இன்றைக்கு கற்றுக்கொண்டது. தேவன் நம்மை தேவ பக்திக்கும் நீதிக்கும் அழைக்கிறார். நாம் தேவனில் முழு இருதயத்தோடும் அன்பு கூறவும் நம்மை போல் நம் அயலாரை நேசிக்கவும் வேண்டும். தேவனை குறித்த அறிவை நாம் இழந்துவிடும்போது ஒழுக்க நெறிகள் நிலை நிறுத்தப்பட முடியாது. ஆனால் நாம் இயேசு கிறிஸ்துவிடம் வரும்போது அவர் நம்மை பிதாவோடு ஒப்புரவாக்கி நம்மை நீதியின் பாதைகளில் நடத்துவார்.